வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் மார்க்கேலியின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3:20-21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்களால் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள், ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை பற்றி யாராவது தவறாக சொன்னால், அல்லது நம்மை பற்றி தவறான விமர்சனங்களை நமக்கு சொன்னால், அல்லது நம்மளை பற்றி விமர்சனங்களை பலவேறு விதங்களில் நம்மை சுற்றி காட்டுகிற போது, ஒரு நேரங்களிலே நமக்கு வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும், ஒரு சில நேரங்களிலே அது இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். எப்போது ஒருவர் நம்மை பாராட்டி நம்மை பல்வேறு விதமான சிந்தனைகளோடு நம்மை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அப்போது நாம் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை துன்புறுத்துகிற விதத்திலே நம்முடைய சிந்தனைகளை சொல்கிற போது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய உளவியலாளர்கள் நமக்கு இவ்வாறு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் நம்மை பற்றி விமர்சிக்கின்ற போது அது அவருடைய கருத்து அல்ல, மாறாக அது அவருடைய பணியாக அல்ல, அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். உளவியலாளர்கள் நமக்கு சொல்வது, ஒருவர் நம்மை பற்றி குறை கொள்கிற போது அல்லது விமர்சிக்கிற போது நம்முடைய கருத்துக்களை அவர்கள் வேறு விதமாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே விமர்சனங்கள் என்பது மனிதர்களை எடை போடக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்று நாம் பார்க்கிறோம். ஒருவரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் அவர்களை விமர்சித்து அவர்களை நாம் தீர்ப்பிடக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் விமர்சனங்களாக மாறி பலரை சுட்டிக்காட்டி அவர்களை பாலுங்குழியில் தள்ளுவதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே தான் இந்த நச்செய்தியிலே நமக்கு அழகாக இயேசு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை இவர்கள் இந்த மக்கள் மதிமயங்கியவர் என்று சொல்லி அவரை விமர்சிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய பணியில் எந்த விதமான சோர்வும் காட்டவில்லை, மாறாக மகிழ்ச்சியோடு அவர் தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோப்பு 4:11 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் மற்றவரை பழித்துரைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். யாக்கோப்பு திருமுகத்திலே ஒருவரை ஒருவர் நாம் பழித்துரைக்க கூடாது என்று நாம் சொல்லி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் பழித்துரைப்பது என்பது அவர்களை விமர்சிப்பது, அவர்களை விமர்சித்து அவர்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே தான் எபேசியர் திருமுகத்திலே 4:29 நாம் வாசிக்கின்றோம், தீயதை தண்டிக்கக்கூடியதை தீயதை விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த நச்செய்தி வாசகத்திலே இயேசுவை மதிமயங்கியவர் என்று சொல்லி அவரை சுட்டி காட்டி மக்கள் விமர்சிக்கின்ற போது இயேசுவும் ஒரு விதிவிலக்கல்ல, அவரையும் விமர்சிப்பதற்கான ஒரு நிலையை நமக்கு இன்று சுட்டி காட்டக்கூடியதாக நச்சத்து நமக்கு இருக்கிறது. ஒரு முறை என்னுடைய நண்பரோடு நான் பேசி கொண்டிருந்த போது தன்னுடைய நண்பர் அவருடைய என்னுடைய நண்பர் ஒரு நிகழ்வை என்னிடத்தில் சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய குளிர்பான தொழிலகத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு நபர், நிர்வாக இயக்குநராக இருந்து பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு பல்வேறு விதமான வசதிகளும் வாய்ப்பும் அந்த நிறுவனம் செய்து கொண்டிருந்தது. காரணம், அவருக்கு பல்வேறு விதமான பொறுப்புகள் இருந்தது. ஆனால் இந்த பொறுப்புகளை எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து வீட்டிலே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு கிடைத்த சம்பளத்திலே மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் சொந்தக்காரர்கள் எல்லோரும் அவரை திட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பை நீ விட்டுவிட்டு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி விமர்சிக்கிறார்கள். இன்னும் சிலர், அவருடைய நண்பர்கள், உனக்கு பைத்தியமா, நீ ஏன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய மிகப்பெரிய தொழிலை நீ விட்டுவிட்டு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே, வீட்டுக்கு வாடகை கொடுப்பதற்கூட வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே என்றெல்லாம் சொல்லி அவரை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவருடைய நிலையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இவருக்கு தெரியும் தான் செய்தது சரி என்று. ஒரு முறை அவருடைய பங்கு தந்தை அவரை அழைத்து, நீ மிகவும் வசதியாக இருந்தவன், பல்வேறு விதமான தொழிலிலே முன்னேற்றம் கொண்டிருந்தாய், ஏன் இப்போது இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்டபோது அந்த நபர் அந்த பங்கு தந்தை இடத்திலே பகிர்ந்து கொண்ட நிகழ்வு இதுதான். அந்த நபர் வசதியாக வாழ்ந்திருக்கலாம். அந்த குளிர்பான கம்பெனியிலே, அந்த தொழிலகத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த இவருக்கு தான் தெரியும் அந்த குளிர்பானத்தில் கலக்கக்கூடிய நச்சுத்தன்மை எப்படி இருக்கும் என்பது. இதை பலமுறை அந்த தொழிலகத்திற்கு சொல்லியிருக்கிறார். அவர்கள் கேட்கவில்லை. இவர் தன்னுடைய தொழிலை, தன்னுடைய நிலையை விட்டுவிட்டு எனக்கு வேலை வேண்டாம் என்று சொல்லி அவர் வந்ததாக அந்த பங்கு தந்தை இடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த மனமாற்றத்திற்கான காரணம் என்ன என்று சொல்லி பங்கு தந்தை கேட்டிருக்கிறார். நீ அங்கு 6-7 ஆண்டு காலங்கள் உழைத்திருக்கிறாய், பல ஆண்டு காலங்கள் அங்கு தொழிலாளியாக இருந்து பணி செய்திருக்கிறாய், அப்போதெல்லாம் உனக்கு தோணவில்லையா என்று சொல்லி அந்த பங்கு தந்தை இடத்துல கேட்டிருக்கிறார். அப்போது அந்த நபர் சொல்லியிருக்கிறார் பங்கு தந்தை இடத்திலே, நான் விவிலியத்தை வாசிப்பவன், விவிலியத்திலே நீ உன்னை அன்பு செய்வது போல உன் பிறரையும் அன்பு செய் என்று சொல்லி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்னை எப்படி அன்பு செய்கிறேனோ, என்னுடைய குடும்பத்தை எப்படி அன்பு செய்கின்றேனோ, அப்படிதான் என்னுடைய மக்களையும் நான் அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த சாதாரண தொழில் நஷ்டத்தை எனக்கு கொடுத்தாலும், எனக்கு இந்த கஷ்டமான வேலைகளை நான் செய்து கொண்டிருந்தாலும் மன நிம்மதியோடு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பங்கு தந்த இடத்திலே இந்த நபர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வை என்னுடைய நண்பர் சுட்டி காட்டி சொல்கிறார். அவருக்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள் கொடுக்கப்பட்டது. அவரை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி சொன்னார்கள். ஆனால் அவன் தன்னுடைய நிலைக்கு ஏற்றவாறு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான் இன்று நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய நண்பர் பகிர்ந்து கொண்ட நிகழ்வு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்நச்சலை நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவை இவர்கள் விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது இயேசுவுக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இயேசுவை இன்றைய நட்சத்திரம் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரோடு இருந்தவர்களும் அவரை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். லூக்கான செய்தி அதிகாரம் 7:2 33-34 நாம் வாசிக்கின்ற போது, திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதை செய்தாலும் இன்று நம்முடைய சமூகம் நம்மை விமர்சிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. விமர்சிப்பது என்பது மனிதர்களுக்கு இன்று கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக அவர்கள் கருதி கொண்டு அவர்கள் பல்வேறு நேரங்களிலே மனிதர்களை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். விமர்சனம் என்பது இன்றைய நிலையிலே 3 வகைகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். 1, துல்லியமான விமர்சனம். துல்லியமான விமர்சனம் என்று சொல்கிற போது அடிப்படையிலேயே அது சிலவற்றை நன்மையான தன்மைகளை கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. ஆனால் 100% அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. எடுத்துக்காட்டாக, ஒரு கம்பெனி முதலாளி தன்னுடைய தொழிலாளிகளை எல்லாம் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் அந்த விமர்சனத்தை எல்லாம் அவர்கள் ஏற்க வேண்டும். அப்படி எல்லா தொழிலாளிகளையும் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொருடைய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய திறமைகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு தொழிலாளியும் அவர் பாராட்டுகிறார். பாராட்டி அவருடைய சில குறைகளை சுட்டிக்காட்டி அந்த சில குறைகளிலிருந்து அவர்கள் முன்னேறி வருவதற்கான ஒரு வழியை சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் அவர்கள் முன்னேறுவதற்கான வழிகாட்டியாக அந்த முதலாளி இருந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு துல்லியமான விமர்சனமாக கருதப்படுகிறது. இரண்டாவதாக தவறான விமர்சனம். இது அடிப்படையிலே ஒரு தவறான விமர்சனம். இருப்பினும் அதில் சில உண்மைகள் இருந்துதான் இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே, அவரை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே, அவருடைய நிலையை நாம் உணர்ந்து கொள்ளாமலேயே நாம் அவரை பற்றி பல்வேறு நேரங்களிலே விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது பல நேரங்களிலே தவறான விமர்சனத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது விமர்சனமாக சொல்லப்படுவது தீங்கிழைக்கும் விமர்சனமாக சுட்டி காட்டப்படுகிறது. தீங்கிழைக்கும் தீங்கிழைக்கும் விமர்சனம் என்பது இது பிறர் மீதுள்ள கோபத்தை, பொறாமையை, விரக்தியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் ஒருவர் செய்வது அவருடைய கோபத்திலிருந்து அவரை நான் விமர்சிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அது மிகவும் தவறான தீங்கிழைக்கக்கூடிய விமர்சனமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இந்த மூன்று வகையான விமர்சனங்களை நாம் எப்படி முன்னேறி செல்ல வேண்டும், எப்படி நமக்கு இந்த விவிலியம் நமக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக நாம் சொல்லப்பட்ட அந்த துல்லியமான விமர்சனத்தை பயன்படுத்தி நாம் மாறுவதற்கான வாய்ப்பை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு பல்வேறு நேரங்களிலே விமர்சனங்கள் தரப்படுகின்றது. அந்த விமர்சனங்களை கொண்டு நாம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை தேடுவதற்கான ஒரு முயற்சியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் அதிகாரம் 15 இறைவசனங்கள் 31 முதல் 32 வரை நாம் வாசிக்கின்ற போது, நலம் தரும் அறிவுரையை கவனமாக கேட்பவர் ஞானிகளோடு உறவு கொண்டிருப்பதை விரும்புவார். நலம் தரும் அறிவுரைகளை கவனமாக கேட்பவர் ஞானிகளோடு உறவு கொண்டிருப்பதை விரும்பக்கூடியவராக இருப்பார். கண்டிப்பதை புறக்கணிக்கிறவர் தமக்கே கேடு வருவித்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக நமக்கு பல்வேறு நபர்கள் பல்வேறு நேரங்களிலே நமக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல நபர்கள் நம்மை பார்த்து நமக்கு அறிவுரை சொல்கிற போது அதை நாம் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் துல்லியமான விமர்சனங்களுக்கு நமக்கு வகை வழி செய்யக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பு. ஞானிகளோடு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நீதிமொழிகள் அழகாக நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யார் யாரிடம் நம்மிடம் சொல்கிறார்கள் என்பதற்கு நமக்கு ஒரு முக்கியமான செயல்பாடை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய மனிதனா என்று சொல்லி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய மனிதர்களா? நம்மிடத்திலும் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. அந்த குறைகளை நாம் நிறைவேற்றி செய்து நிறைவாக மாற்றுவதற்கான ஒரு பாதை தான் இந்த துல்லியமான விமர்சனமாக இருக்க வேண்டும், நேர்மையான விமர்சனமாக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி நாம் சொல்கிற போது அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடை அவர்களுக்கு நாம் சுட்டி காட்டுகிற போது அவர்களுடைய மன மாற்றத்திற்கான ஒரு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்திலே பல்வேறு விதமான நபர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நபர்கள் எல்லோரும் அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற போது நிறுவனம் அந்த தொழிலாளிகளுடைய மதிப்பீட்டை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு முன்னேறி இவர்கள் வருமானத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அந்த நிறுவனத்திற்கு எப்படிப்பட்ட உழைப்பை இவர்கள் தங்களுடைய செயல்பாடுகள் வழியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு சுட்டி காட்டி, அவர்களுடைய தவறை சுட்டி காட்டி, அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி இன்னும் முன்னேறுவதற்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான பாதையை தரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் துல்லியமான விமர்சனமாக கருதப்படுகிறது. இந்த துல்லியமான விமர்சனம் நம்மை மாற்றுவதற்கான பணியை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் ஞானிகளோடு உறவு கொண்டிருக்கிற போது, ஞானிகளோடு நாம் தோல் சேர்த்து நடந்து செல்கிற போது அவர்களுடைய அறிவுரை நம்மை மாற்றத்திற்காக அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதுதான் நீதிமொழிகள் அதிகாரம் 15:31 முதல் 32 வரை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக சொல்லப்பட்ட தவறான விமர்சனத்தை நாம் கற்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். எப்படி? 2 தீமோத்தேயு 2:24 முதல் 25 வரை நாம் வாசிக்கின்ற போது, ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராய் இருக்க வேண்டும். மாற்று கருத்துடையோருக்கு பணிவோடு பயிற்றுவிப்பவராக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பணியாளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியாட்கள் நாம் ஒவ்வொருவரும் சண்டையிடாதவாறு, நாம் ஒவ்வொருவரும் மாற்று கருத்தை பணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தவறான விமர்சனம் என்பது தவறான புரிதலை அடிப்படையிலே தரக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு திருத்தூதர் பணிகளிலே உண்டு. திருத்தூதர் பணி அதிகார 11 வசனங்கள் 1-18 வரை நாம் வாசிக்கின்ற போது, இங்கு பேதுரு பிற இனத்தவருக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிற இனத்தவருக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவித்த பிறகு இவர் எருசலேம் ஆலயத்திற்கு வருகிறார். இங்கு எருசலேம் ஆலயத்திற்கு வந்த பிறகு பேதுருவிடத்திலே விருத்த சேதனம் செய்து கொண்டோர் வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவரிடத்திலே குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீ வாதாடுகிறார்கள் அவர்கள், நீர் விருத்த சேதனம் செய்யாத நபர்களோடு சென்று அவர்களோடு உணவருந்தக்கூடியவராக இருக்கிறீர், அவர்களோடு பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர் என்று சொல்லி அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளாத தன்மை. அவர்கள் ஏன் பேதுரு அவர்களோடு இணைந்திருந்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாம் இந்த திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 11 1-18 வரை வாசிக்கின்ற போது இறுதியிலே சொல்லப்படுகிறது, பேதுரு அவர்களுக்கு ஒவ்வொன்றாக விளக்கக்கூடியவராக இருந்தார். விளக்கிய பிறகு பேதுரு அந்த நபர்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்கிறார், நீங்கள் என்னை தவறாக விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இதை பேதுரு கற்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர்களுக்கு இந்த விருத்த சேதனம் செய்யாத நபர்களோடு நான் சென்று அவர்களோடு சேர்ந்து இயேசுவை கற்பிக்கக்கூடியவனாக இருந்தேன், அவர்களோடு உணவருந்தி அவர்களை நான் கடவுளிடத்தில் அழைத்து வரக்கூடியவனாக இருந்தேன், வேற்றினத்தாரையும் நான் கிறிஸ்துவுக்குள் அழைத்து வந்து அவர்களையும் கிறிஸ்துவோடு இணைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த திருத்தூதர் பணிகள் 11:18 வசனத்தை நான் வாசிக்கின்ற போது அவர்கள் இந்த விருத்த சேதனம் செய்து கொண்ட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பேதுருவை புரிந்து கொண்டு அவர்கள் பேதுருவை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் தவறான விமர்சனங்களை சொல்கிற போது அதை கற்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பேதுரு சோர்ந்து போகவில்லை. அவரை விமர்சிக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சோர்ந்து போகவில்லை. மாறாக அவர் அதை ஒரு கற்பிப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் சமம் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக தீங்கிழைக்கும் விமர்சனம். இந்த தீங்கிழைக்கும் விமர்சனத்தை நாம் அருளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக பெற வேண்டும். எப்படி? பல நேரங்களிலே நாம் கேள்வி கேட்கலாம், எனக்கு தீங்கு செய்யக்கூடிய நபர்களை பார்த்து நான் எப்படி அவருக்கு நன்மை செய்ய முடியக்கூடியவராக முடியும் என்று சொல்லி கேட்கலாம். பல நேரங்களிலே தீங்கிழைக்கக்கூடியவர்கள் நம்மீது கொண்ட கோபத்தின் வழியாக, நம்மீது கொண்ட பொறாமையின் வழியாக நம்மை பல்வேறு நேரங்களிலே தீங்கிழைக்கும் விமர்சனங்களை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் அந்த அருளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:44 நாம் வாசிக்கின்றோம், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். உங்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்மை பற்றி நமக்கு நன்றாக தெரியும், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறர் நமக்கு தீங்கிழைக்கின்ற போது அவர்களை நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே சென்று இயேசு சொல்கிறார், அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. மன்னிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பல நேரங்களிலே இந்த தீங்கு இழைக்கும் விமர்சனம் என்பது நாம் கூட பல நேரங்களிலே பலரை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். பலரை நாம் நம்முடைய பொறாமையின் காரணமாக, கோபத்தின் காரணமாக அவர்கள் வாழ்வு அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர்களை நாம் மட்டம் தட்டக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு சொல்கிறார், பகைவர்களையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான தகுதிகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை ஒருவர் சபிக்கிறார் என்றால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற போது இறைவனுடைய அருளை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் தீங்கிழைக்கும் விமர்சனத்தின் வழியாக அருளை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவை, கடவுளே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு அவர்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். வான் வீட்டிலே உனக்கு இடம் உண்டு, இன்று நீ என்னோடு இருப்பா என்று சொல்லி இயேசு அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான் தீங்கிழைக்கும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் வழியாக நாம் அருளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இந்நச்சிதம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை மதிமயங்கியவன் என்று சொன்ன போதும் கூட இயேசு அவர்களுக்காக நன்மை செய்வதை நிறுத்திவிடவில்லை. மாறாக அந்த மக்களுக்காக தொடர்ந்து அவர் நன்மை செய்து கொண்டிருந்தார். அவர் சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் இன்று நமக்கு நற்செய்தி வழியாக, திருச்சபை வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைதான் பல்வேறு புனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். புனித குழந்தை தெரசாமால் தன்னுடைய வாழ்விலே தனக்கு தீங்கிழைத்த அல்லது தீங்கு விமர்சனங்களை கொடுத்த நபர்களை அன்போடு அரவணைக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை அவர் இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இல்லத்திலே ஆலயத்தில் இருந்த ஒரு கண்ணாடி குவளை உடைந்து விடுகிறது. இதை உடைத்தது தன்னோடு இருந்த ஒரு அருள் சகோதரி. ஆனால் அந்த பழியை குழந்தை தெரசால் மீது போட்டு விடுகிறார்கள். குழந்தை தெரசால் அதற்கான எந்த விதமான ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. மாறாக அதற்கான ஒரு தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டு அந்த சகோதரிக்காக ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். குழந்தை தெரசாமால் சாகும் தருவாயில் இருக்கிற போது அந்த தவறு இழைத்த அந்த அருள் சகோதரி வந்து குழந்தை தெரசாவிடத்திலே மன்னிப்பு கேட்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் தீங்கு இழைக்கக்கூடிய நபர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது நமக்கு எதிரான விமர்சனங்களை, தவறான விமர்சனங்களை, தீங்கிழைக்கும் விமர்சனங்களை நம் மீது சுமத்துகின்ற மனிதர்கள் மீது நாம் அவர்களை அன்பு செய்து அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற போது இறைவனுடைய அருளை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இன்று நச்சிதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய மக்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அருள் வாழ்வுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ்கிற போது இறைவனுடைய ஆசீரை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விமர்சனங்கள் தீங்கிழைக்கும் விமர்சனங்களாக இல்லாமல் கற்பிக்கும் செயல்பாடுகள் வழியாக மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய துல்லியமான விமர்சனங்களாக இருக்கிற போது நம்முடைய வாழ்வும் பிறருடைய வாழ்வும் செழிப்பான ஒரு வாழ்வாக அமைகிறது. நம்முடைய வாழ்வும் பிறருடைய வாழ்வும் ஒரு செழிப்பான வாழ்வாக மாறுகிற போது நாம் இறைவனுடைய ஆசீரை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த இறைவனுடைய ஆசீரை நிறைவாக பெற இத்திருப்பலிகளை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவார். ஆமென்.